ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்திய ஐரோப்பிய நாடுகளிடையே வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா சீனா இடையே விரைவில் நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் நகரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய ஐரோப்பிய நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவில் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டு வரும் வாய்ப்புகளை சர்வதேச விமான நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து ஏர்பஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு மற்றும் இண்டிகோ நிறுவனத்தின் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டில் உள்ள அரிய வகை தாவரங்கள் மற்றும் உயிரினங்களை பாதுகாப்பதுடன் அவற்றின் சிறப்பு குறித்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வன உயிரின வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். வன உயிரின பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 2 முதல் 8 வரை வன உயிரின வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா சீனா இடையே விரைவில் நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுதொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இம்மாத இறுதிக்குள் விமான சேவைகளை தொடங்குவது குறித்த முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு இரு நாடுகள் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய தன்வந்திரி ஆயுர்வேதா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுதொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பேராசிரியர் பன்வாரிலால் கவுர், வைத்தியர் நீலகண்டன் மற்றும் பாவனா பிரஷேர் ஆகிய 3 பேருக்கு இந்த விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய மற்றும் அறிவியல் பூர்வ மருத்துவ முறைகள் மற்றும் ஆயுர்வேத கல்வி ஆகியவற்றில் இவர்கள் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக இந்த விருதுகள் வழங்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வருகிறார். கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இதனை உறுதி செய்துள்ளார். புத்தாண்டு தினத்திற்கு முன்னதாக அவரது இந்திய பயணம் திட்டமிடப்பட்டுள்ளதாக திரு பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். அவரது இந்திய சுற்றுப்பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். 2022 ஆண்டின் தொடக்கத்தில் யுக்ரைன் ரஷ்யா இடையே மோதல் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலம் கன்வாவில் துர்கா சிலை கரைப்பு நிகழ்வின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 10 பேர் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-லிருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் ஜப ஆலயத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அகிம்சை தினத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அரசிற்கு இந்தியா துணை நிற்கும் என்றும், இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவு குறைந்துள்ளதாக பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஜிஎஸ்டி வருவாயில் மாநில அரசின் 50% பங்களிப்புடன் மத்திய அரசின் பங்காக 41% வரி பகிர்வாக வழங்கப்படுவதாக கூறினார். நாட்டிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமை சேர்த்து வருவதாகவும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்தார். உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதையடுத்து காதி பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வருவதாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
என் பேர் அழகுராஜன், சேலம் மாவட்டத்தில இருந்து பேசுறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தீபாவளி திருநாளை முன்னிட்டு இந்திய மக்கள் அனைவரும் வந்து சுதேசி பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு சுவாளர்கள் வாழ்வை மேம்படுவதற்காக கைத்தறி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜி காதி பவனுக்கு நாங்க கைத்தறி நெசவு பொருட்களை வாங்குறதுக்காக வந்திருக்கோங்க. நம்மளோட பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மூலியமா அந்நிய சந்தைகள் வந்து இங்க குறைபட்டு சொந்த சுயசார்பு பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொல்ல நாங்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோங்க.
தங்கமணி, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்ம உள்ளூர் பொருட்களை தான் முடிந்த அளவு பயன்படுத்தணும். இந்த காதியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல எளிய மக்கள் ரொம்பவும் பின்தங்கிய மக்களால் தயாரிக்கப்படுகிறது. இது அவங்க வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மகளிர் முன்னேற்றத்துக்கு இது மிகவும் உறுதுணையா இருக்குது. பிரதமர் ஐயா அவர்களுடைய வழியில் நாங்க என்றும் இதே மாதிரி செயல்படுத்தலான்ட்டு முடிவெடுத்திருக்கிறோம்.
பீகாரில் இன்று கனமழை முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிஷா, சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், கடலோர ஆந்திர பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பிரதேசம், கிழக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கிளப் த்ரோ பிரிவில் தரம்பீர் வெள்ளிப் பதக்கத்தையும், வட்டு எறிதல் பிரிவில் அதுல் கௌஷிக் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அல்யைன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-14 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் லோ ஹாங் யி, என் ஜி எங் சியாங் இணையை வென்றது. உலக பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். நார்வேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவன், செர்பியாவின் டர்ஜா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட்கணக்கில் அர்மீனியாவின் எலினா, ரஷ்யாவின் மிலானா இணையை வென்றது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐரோப்பியா நாடுகளிடையே வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா சீனா இடையே விரைவில் நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் நகரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.